பவுல் முதலில் வந்து வேத வாக்கியங்களை ஆய்ந்து படித்தபடியினால் அது சத்தியமா அல்லது இல்லையா என்பதை காணும்படி அவனால் அதை ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. அவன் அதை சத்தியம் என்று பழைய ஏற்பாட்டின் மூலம் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது பவுல் பழைய ஏற்பாட்டின் வேத பண்டிதனாய் இருந்தான். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அவன் தன்னுடைய நாளின் மிகச்சிறந்த வேத பண்டிதர்களில் ஒருவரான முதன்மையான வேத பண்டிதனான கமாலியேலின் கீழ் கற்பிக்கப்பட்டான். பவுல் பழைய ஏற்பாட்டை அறிந்திருந்தான். நான் இந்த காலையில் கூறினது போல ஸ்தேபானுடைய மரணத்திற்கு அவன் சாட்சி கூறின போது அவனுக்கு உண்டான முதல் நடுக்கத்தை குறித்து நான் எண்ணி பார்க்கிறேன். அப்பொழுது ஏதோ ஒன்று பவுலை பற்றி பிடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய எல்லா நிருபங்களினூடாகவும் அவன் தொடர்ந்து தேவனுடைய சபையை மரணத்துக்கு எதுவாய் துன்பப்படுத்தினதினாலே நான் பாத்திரவான் அல்ல, நான் அவர்கள் எல்லோரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் என்று தொடர்ந்து குறிப்பிட்டு கூறிக்கொண்டே வந்தான். ஓ, ஆனால் தேவனோ அதை குறித்து ஒரு வித்தியாசமான சிந்தையை உடையவராயிருந்தார். அவன் அந்த நாளின் வல்லமையுள்ள மனிதர்களில் ஒருவனாயிருந்தான். பரிசுத்த பவுலை, மகத்தான அப்போஸ்தலனை பாருங்கள். அவனுடைய வஸ்திரம் மிகவும் பிரகாசமாயும் அழகாயும் உள்ளது. புலவன் அவ்வாறு கூறினான், நாம் எல்லோரும் அங்கே சந்திக்கும் போது ஓஹோ, நிச்சயமாகவே ஒரு ஆரவாரமிடுதல் உண்டாகும். அந்த மகத்தான நாளில் அவன் ஒரு ரத்த சாட்சியினுடைய கிரீடத்தை, ரத்த சாட்சியினுடைய பலனை பெறுவதை நான் காண்பேன். அண்மையில் அவர் இந்த நிருபங்களை எழுதின அந்த சிறிய பழைய அறையின் அருகில் நான் நின்றேன். அப்பொழுது அவர்கள் அவனுடைய தலையை துண்டித்து போட்டனர். பின்னர் அவனை கடிவுநீர் கால்வாயில் அடித்து செல்லும்படியாக தூக்கி அதற்குள்ளாக வீசி எறிந்தனர். அங்கிருந்த இந்த சிறு உருவம் கொண்ட யூதன், இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடி இருக்கிறேன், ஆனால் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று கூறினான். நான் அதை எப்படியா விரும்புகிறேன்? ஓ, நான் அவர்களோடு எண்ணப்பட விரும்புகிறேன். நாம் வழக்கமாக ஒரு பாடலை பாடுவோம், ஓ நீங்கள் அவருடைய மந்தையில் ஒருவராக எண்ணப்பட விரும்புகிறீர்களா, நீங்கள் அவருடைய மந்தையில் ஒருவராக எண்ணப்பட விரும்புகிறீர்களா, கரைதிரையற்றவர்களாய் விழித்திருந்து அவர் மீண்டும் வரும் காட்சியை காண காத்திருப்பீர். நான் அவர்களில் ஒருவனாய் இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது எழுத்தாளர் தொடர்ந்து இவ்வாறு கூறி செல்கிறார், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் அதன் பேரில் போதித்த போது இந்த காலையில் இரண்டாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது. ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு தூதர்கள் என்னவாய் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் கண்டறிகிறோம். தீர்க்கதரிசிகள், பூர்வ காலங்களில் திருவுளம் பற்றின தேவன். இப்பொழுது நம்முடைய சொந்த எண்ணத்தை அல்ல, ஆனால் வேதம் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது முதலாவது அதிகாரத்திலிருந்து, முதலாவது அதிகாரம் முதலாம் வசனம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இப்பொழுது அவர் இங்கே கடந்து சென்று மீண்டும் அதை கூறுகிறார். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு தூதன் என்பது எதை குறிக்கிறது? செய்தியாளனையே. தேவன் செய்தியாளனை அபிஷேகித்திருப்பாரேயானால், அப்படியானால் நாம் அபிஷேகிக்கப்படுவோமேயானால் நாம் தேவனுடைய செய்தியாளர்களாய் இருக்கிறோம். நாம் உலகத்திற்கு செய்தியாளர்களாய் இருந்து பரலோகத்தின் தூதுவராய் இருந்து நாம் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிடுகிறோம். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, ஆனால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்தையே தேடி நாடுகிறோம். நாம் இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஏனென்றால் நம்முடைய பொக்கிஷங்களோ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இயேசுவானவர் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஓ, அதை அறிந்து கொள்வது என்ன ஒரு மகிமையும் ஆச்சரியமான காரியமாய் உள்ளது. நம்முடைய நம்பிக்கைகள் நீதியான இயேசுவின் ரத்தத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளதை என்று வேறொன்றின் மேலும் அல்ல. என் ஆத்மா சுற்றிலும் உள்ள யாவற்றையும் விட்டு செல்லும் போது அவரே என் முழு நம்பிக்கையும் உறைவிடமாயிருப்பார். கிறிஸ்து என்னும் திடமான பாறையின் மேல் நான் நிற்கிறேன். மற்றெல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலே, மற்றெல்லா நிலங்களுமே அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலே. எப்படியாய் எடி ப்ரூ துன்ப வேளைகளில் அந்த பாடலை எழுதினார்? இப்பொழுது தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க தேவனுடைய செய்தியாளர் பேசின போது அது உறுதிப்படுத்தப்பட்டது. நாம் கிறிஸ்துவிற்கு செவி கொடுக்கவில்லை என்றால், பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இப்பொழுது கவனியுங்கள், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு பெரியான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? கிறிஸ்து தம்முடைய கிரியையை துவங்குகிறார். அவர் என்ன செய்தார்? அவர் எப்படி தாழ்மையாய் இருந்தார் என்பதையும், அவர் ஒரு வேத பண்டிதரை போன்று ஒரு குறிப்பிடத்தக்க மகத்தான மனிதராக இருக்கவில்லை என்பதையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவரோ தாழ்மையாயும் சாந்தமாயும் கனிவாயும் இருந்தார். அவர் மிக திறமையாய் திறம்பட சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு பிரசங்கியாய் இருக்கவில்லை. அவருடைய சத்தம் வீதியில் கேட்கப்படவும் இல்லை. ஆனால் யோவான் ஒரு கர்ஜிக்கிற சிங்கமாக புறப்பட்டு சென்றான். அவனோ ஒரு பிரசங்கியாயிருந்தான். இயேசு ஒரு கர்ஜிக்கிற சிங்கமாக வரவில்லை. ஆனால் தேவன் அவரோடு கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார். தேவன் கிறிஸ்துவோடு இருந்தார். பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே, இஸ்ரவேலரே, யூதேயாவில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கூறினான். அவர் எப்படியா எதை அவர்களுக்கு பதிவு செய்தார் என்பதை கவனியுங்கள். நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும் என்றான். இயேசு, மாயக்காரரே, நீங்கள் வெளியே போய் சூரியனை நோக்கி பார்த்து அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனாலே வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போதோ செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது, அதனாலே இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள் என்று கூறினார். மேலும் வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? நீங்கள் என்னை அறிந்திருந்தால் நீங்கள் என் நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். ஓ, இன்றிரவு அவர் என்னவென்று கூக்குரலிடுவார்! எப்படியாய் அவருடைய ஆவி அவருடைய பிரசங்கிமார்களினூடாக வேலை சமீபித்து விட்டது என்று கூக்குரலிடுகிறது. நாம் விசாரிக்கிறோம், நாம் அணுகுண்டுகளை கவனிக்கிறோம். கிளார்க் காப்ஸ் என்பருடைய இடத்தை யார் கைப்பற்றப் போகிறார்கள் என்பதையும், யார் இதை அதை அல்லது மற்றதை அல்லது யார் துணை குடியரசுத் தலைவர் என்பதையும் நாம் அறிவோம். நாம் அதில் ஆர்வம் கொண்டுள்ளோம். ஆனால் காலங்களின் அடையாளங்களை விசாரிக்க நம்மால் முடியவில்லை. நாமோ முடிவில் இருக்கிறோம். அது என்ன? நாம் தொலைக்காட்சியில் அடுத்த காட்சி என்ன என்பதிலும், சூசி ஒலிபரப்பாகும் அந்த நிகழ்ச்சிகளே என்ன செய்ய போகிறாள் என்பதிலுமே அதிகாரம் கொண்டுள்ளோம். இல்லை என்றால் அந்த ஸ்திரீனுடைய பெயர் என்ன, அங்கே ஆர்தர் காட்ஃப்ரே அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்ய போகிறார் என்பதிலும், அவர் அடுத்த முறை என்ன விதமான ஒரு கேலி பேச்சு பேசி மகிழ்விக்க போகிறார் என்பதிலுமே மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளோம். கிறிஸ்தவர்களா இருக்கின்ற நம்முடைய சிந்தைகள் அப்பேற்பட்ட அர்த்தமற்ற காரியங்களால் முழுமையாக அழுக்கடைந்துள்ளன. எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தின் அடையாளங்களை அறிந்து கொள்ள நாம் எங்காவது ஜபத்திலும் வேதத்தை ஆராய்ந்து படிப்பதிலும் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய காலத்தில் உள்ள பலவீனமான பிரசங்க பீடங்கள் என்ன செய்கிறது என்றால், அது சரியான சுவிசேஷ சத்தியத்தை கொண்டு வருகிறது இல்லை. நாம் அதற்காக வரப்போகின்ற நாட்களில் பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் எந்த காரியத்தையும் அலட்சியம் செய்யவே கூடாது. ஜனங்களே, நாம் இங்கே இந்த பிரணாம் கூடாரத்திலே அடையாளங்களையும் அதிசயங்களையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையையும் காணும்படியாக இருக்கின்றபடியால், நாம் நம்முடைய நேரங்களை மற்ற காரியங்களின் பேரில் செலவழித்து விட்டு கர்த்தராகிய இயேசுவின் சத்தத்தை கேட்க அலட்சியமாக இருந்தால், நாம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? மூன்றாவது வசனம், இல்லை நான்காவது வசனம். இங்கே நாம் இந்த காலையில் நான்காவது வசனத்தில் முடித்தோம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற, ஓ என்ன, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், பலவிதமான பலத்த செய்கைகள் என்றால் என்ன, பலவிதம் என்றால் என்ன? பலவிதம் என்பது அநேகம் என்று பொருள்படுகிறது. அநேக அற்புதங்களினால் தேவன் சாட்சி கொடுத்தார். ஓ தேவனே, அது உங்களுடைய இதயத்திற்குள்ளாக பதியும் என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், நான் உங்களுடைய போதகர்களில் ஒருவனாக சகோதரன் நெவில் அவர்களோடு இங்கிருக்கிறேன். நீங்கள் இதை எழுதி பதிவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதம் உங்களுக்குள்ளே ஒருவன் எழும்பி அவன் கூறுகிற என்னென்ன காரியம் நிறைவேறாமற் போனால், அப்பொழுது அவன் கூறினதற்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் நான் அதை உரைக்கவில்லை. ஆனால் அவன் என் நாமத்தில் பேசி அவன் கூறுகிறது நிறைவேறுமையானால் அப்பொழுது அதற்கு செவி கொடுங்கள் என்று உரைத்துள்ளது. ஆமென். ஏனென்றால் நான் அந்த தீர்க்க தரிசியோடு அல்லது அந்த பிரசங்கியோடு இருக்கிறேன். அது என்னவாய் இருந்தாலும் சரி, அவன் கூறுகிறது நிறைவேறுமையானால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள். ஆனால் அவன் என் நாமத்தில் பேசி அவன் கூறுகிறது நிறைவேறுமையானால் அப்பொழுது அதற்கு செவி கொடுங்கள் என்று உரைத்துள்ளது. ஆமென். ஏனென்றால் நான் அந்த தீர்க்கதரிசியோடு அல்லது அந்த பிரசங்கியோடு இருக்கிறேன். அது என்னவா இருந்தாலும் சரி, அவன் கூறுகிறது நிறைவேறுமையானால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள். நாம் அதை செய்ய வேண்டும். ஓ, தயவு கூர்ந்து அதை செய்யுங்கள், செவி கொடுங்கள். மற்ற ஒவ்வொரு காரியமும், உங்களுடைய வீடு, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளும் கூட இரண்டாவது காரியமாக இருக்கட்டும். அது என்னவாக இருந்தாலும் அதை இரண்டாவது இடத்தில் வையுங்கள், தேவனை முதலில் வையுங்கள். நீங்களோ சகோதரன் பிரணாம், என் பிள்ளைகளுமா என்று கேட்கலாம். எல்லா காரியத்தையுமே தேவனை முதலில் வையுங்கள், அவரே முதன்மையாக இருக்கட்டும். எலியா ஒரு நாள் மலையிலிருந்து இறங்கி வந்தான். அவன் ஒரு தூதனாய், ஒரு செய்தியாளனாய், அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய செய்தியாளனாய் இருந்தான். அப்பொழுது அவன் இரண்டு விரைகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு விதவையான ஸ்திரியை கண்டான். அப்பொழுது அவன், போ எனக்கு சிறு அடையை பண்ணி கொஞ்சம் தண்ணீரும் கொண்டு வா என்றான். அதற்கு அவளோ, பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், எனவே அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்று கூறினாள். பண்டைய மாதிரியான இந்தியரின் முறையானது இரண்டு விறகுகளை ஒன்றுக்கொண்டு குறுக்காக வைத்து அதன் மத்தியில் நெருப்புண்டாக்கி அதை தள்ளிவிட்டுக் கொண்டே இருப்பதாக இருந்தது. அந்த விதமாக அநேகர் கூடாரமிட்டு தங்கும் முகாம்களில் நெருப்புண்டாக்குவார்கள். மேலும் அவள், நான் எனக்காகவும் என்னுடைய பையனுக்காகவும் என்னுடைய குழந்தைக்காகவும் அந்த சிறு அடையை சுடப்போகிறேன், பின்னர் நாங்கள் அதை சாப்பிட்டு விட்டு மறிக்கப் போகிறோம் என்று கூறினாள். அங்கே மூன்றரை வருட காலமாக பஞ்சம் உண்டாயிருந்தது, எங்குமே தண்ணீர் இல்லாதிருந்தது. அந்த கண்டிப்பான வயோதிக தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயின் முகத்தை உற்று பார்த்தான். பின்னர் அவன், போய் எனக்கு முதலில் ஒரு அடையை உண்டு பண்ணி கொண்டு வா என்றான். மரணத்துக்கு எதுவாய் பட்டினியாயிருக்கிற ஒரு விதவை ஸ்திரீயினத்தில் ஒரு மனிதன் தன்னை முதலில் போஷிக்கும்படி சொல்லும்படியான என்ன ஒரு கட்டளை! அதன் பின்னர் அவன் என்ன கூறினான்? தேவன் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து வெறுமையாய் போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து காய்ந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்தான். முதலில் தேவன். அவள் உள்ளே சென்று அந்த சிறிய அடையை சுட்டு அதனை கொண்டு வந்து தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாள். மீண்டும் திரும்பி சென்று மற்றொன்றை சுட்டாள், மற்றொன்றை சுட்டாள், மற்றொன்றை சுட்டாள். தேவன் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் மா ஒருபோதும் காலியாகவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து காய்ந்து போகவும் இல்லை. அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தேவனை வைத்தாள். அவள் எந்த ஒரு காரியத்துக்கு முன்பாக தேவனை வைத்தாள். அவள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொண்டாள். தேவன் உங்களுடைய இதயத்தில் முதலிடத்தில், உங்களுடைய ஜீவியத்தில் முதலிடத்தில், நீங்கள் என்னவாக இருந்தாலும் அல்லது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும். தேவன் முதலில் இருக்க வேண்டும். அவரோ இரண்டாம் இடத்தில் இருக்க விரும்புகிறதில்லை. அவர் இரண்டாம் இடத்தில் இருக்க தகுதியானவர் அல்ல. நாம் பெற்றுள்ள எல்லாவற்றிலும் அவர் மிகச்சிறந்த வகையில் முதன்மை ஸ்தானத்தில் இருக்கவே தகுதியுள்ளவராயிருக்கிறார். அவர் அதற்கே தகுதியுள்ளவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அவர் சாட்சி கொடுத்தார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற மனுஷர் என்ன கூறுகிறார்கள் என்பதல்ல, சபை என்ன கூறியுள்ளது என்பதல்ல, ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவா இருந்தது என்பதே முக்கியமாகும். ஓ, நாம் தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டுமே என்று உங்களுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய தயவை அல்ல, உங்களுடைய பிள்ளைகளின் தயவை அல்ல, உங்களுடைய கணவனுடைய அல்லது உங்களுடைய மனைவியுடைய தயவை அல்ல, ஆனால் தேவனுடைய சித்தத்தை தேடுங்கள். அதை முதலில் செய்யுங்கள். அப்பொழுது மற்ற ஒவ்வொரு காரியமும், மனைவியுடைய விருப்பமும் பிள்ளைகளுடைய விருப்பமும் சரியாக அதற்குள்ளாக அடங்கிவிடும். ஆனால் தேவனை முதலில் வையுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், இருவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. மற்றபடி பரலோகத்தில் பணிவிடை செய்கிற மகத்தான தேவ தூதர்கள் காபிரியேல், மிகாவேல், எட்டி மற்றும் கோடிக்கணக்கான பரலோகத்தின் தேவ தூதர்கள் அல்லது பூமியின் மேலிருந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகளில் அவர்கள் எவரிடத்திலுமே அவர் நாம் பேசுகிற இனிவரும் உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்த அவர்கள் எவரையும் ஒருபோதும் வைக்கவில்லை, எந்த ஒருவரையும் வைக்கவில்லையே. அவர் ஏசாயா நீ உலகத்தை ஆதிக்கம் செய்வாய் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் உலகத்தை எலியாவிற்கு ஒருபோதும் கீழ்ப்படுத்தவில்லை. அவரை ஒருபோதும் காபிரியேலுக்கோ அல்லது வேற எந்த தேவ தூதனுக்கோ அல்லது எந்த பணிவிடை ஆவிக்கோ ஒருபோதும் கீழ்ப்படுத்தி வைக்கவில்லை. அவன் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள். பவுல் இன்னமும் கிறிஸ்துவை மிகைப்படுத்துகிறார். மேற்குறிப்பிட்டது பற்றி நான் பேசுகிறோம். ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து இப்பொழுது நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் அது சங்கீதம் 8:4-6 உள்ளது. தாவீது அதை பேசுகிறார். இப்பொழுது அவர் இங்கே தாவீது என்னவென்று அழைத்தார் அது சரியாக அங்கே அதனை தீர்த்து வைக்கிறது. இந்த காலையில் தீர்க்கதரிசியின் பேரில் அது சரியானதாக இருந்தது. அவர் தூதர்களில் ஒருவன் ஒரு இடத்தில் கூறினான், தாவீது தேவனுடைய செய்தியாளனாய் தேவனுடைய தூதனாய் இருந்தான். ஏனென்றால் அவன் தேவனுடைய செய்தியாளனாய் இருந்தான். தூதன் கூறினான், தாவீது நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சங்கீதத்தில் கூறினான். தேவன் அவரை முடிசூட்டும்படிக்கு அவர் பாடுபட்டு மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு மீண்டும் உயர்த்தப்படும்படிக்கு அவரை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் என்று தூதன் கூறினார். அதாவது அவர் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படிக்கு அவரை அவ்வாறு ஆக்கினார். இப்பொழுது மத்தேயு 28:18 நாம் இவளை வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3 உயிரோடு எழுந்த பிறகு அவர் தம்முடைய சீஷர்களை சந்தித்து அவர்கள் உலகமெங்கும் போய் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கட்டளையிட்டார். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். அது என்னவாக இருந்தது? மனிதரும் தேவனும் இணைக்கப்பட்டிருந்தனர். லோகாஸ் மாம்சமாகி கொல்லப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக மீண்டும் உயிரோடு எழுந்தார். அப்பொழுது அவர் என்னென்றைக்குமாய் அபிஷேகிக்கப்பட்ட இம்மானுவேலாக இருந்தார். தேவன் விண்வெளிக்கு அப்பாலுள்ள ஒரு சிங்காசனத்தில் இருந்து என்னென்றுமாய் ஜீவித்த அரசாளர் கிறிஸ்து இயேசுவாகிய தம்முடைய குமாரனின் இதயத்திற்கு தம்முடைய வாஸ்தலத்தை மாற்றினார். தேவன் கிறிஸ்துவில் இருந்தார். அவரே ஆவியானவரின் முடிவான இளைப்பாறும் ஸ்தலமாக இருந்தார். ஆவியானவர் ஒரு நாள் ஒரு கூடாரத்தில் தங்கியிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சாலமோனோ அவர் ஆலயத்தை கட்டினார். ஆகிலும் உன்னதமானவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். ஆனால் ஒரு சரீரத்தை இற காயத்தமணினீர். அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புஸ்தகம் 7 அவன் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் எல்லோருமே அதை முன்கூட்டியே கண்டனர். அவர்கள் அவருக்காக கூடாரத்தை கட்டினர். மோசே ஒரு கூடாரத்தை கட்டி அங்கே உள்ள உடன்படிக்கை பெட்டியை வைத்தான். ஏனென்றால் தேவன் கிருபாசனத்தின் மேல் இருந்தார். அவர் அங்கே வாசம் பண்ணவில்லை என்றான். சரி, அப்பொழுது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்த மணினீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று செறிவராக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது மகா உன்னதமானவரான கிறிஸ்து, சமாதான பிரபு, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அண்ட சராசரத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சிருஷ்டித்தவரே இல்லாமல் வேறல்ல. ஓ தேவரே, அவர் மனிதனை வீடற்ற நம்பிக்கையற்ற மனிதனை மீட்டு பரலோகத்தில் அவர்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்கும்படி தம்முடைய சிருஷ்டியை காட்டிலும் சிறியவரானார். எனவே அவர் பரலோக மகிமைகளை விட்டுவிட்டார். அவர் அழைக்கப்பட்டிருந்த உன்னதமான நாமத்தை விட்டுவிட்டார். அவர் பூமியில் இருந்த போது மனிதன் அவருக்கு வழங்கக்கூடிய மிக இழிவான பெயரையே வழங்கினான். அவர் துவக்கத்திலேயே முறைதவறி பிறந்த குழந்தை என்று அழைத்தனர். ஒரு முன்னணியிலே பிறந்தார். காளையின் நுகத்தடியிலே சுட்டப்பட்டிருந்த கந்தை துணியிலே சுற்றி கிடத்தப்பட்டார். போவதற்கோ இடமில்லை, போவதற்கு வீடே இல்லாதிருந்தது. பிசாசுகளின் தலைவன் பெயல் சபூன் என்று அழைக்கப்பட்டார். அவர் தவறாக நடத்தப்பட்டார். அவர் மேல் துப்பினார்கள். அவர் பரிகசிக்கப்பட்டார். அவர் புறக்கணிக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்று மிக இழிவான வேசியலண்டை குனிந்து நின்றார். அதைத்தான் மனிதன் அவருக்கு செய்தான். ஆனால் அவர் வானத்தையே கீழ்நோக்கி பார்க்கும்படியான உயரத்துக்கு தேவன் அவரை எழுப்பி உயர்த்தினார். மனிதர் அவருக்கு மிகவும் தாழ்வான இடத்தை அளித்து, மிக மோசமான இடத்தை அவருக்கு அளித்து, மிக இழிவான பெயரை வழங்கினார். தேவன் அவரை எழுப்பி எல்லாவற்றுக்கும் மேலான இடத்தை அவருக்கு அளித்து, எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அளித்தார். அதுவே மனிதன் தேவகுமாரனுக்கு என்ன செய்தார் என்பதற்கும், தேவன் தேவகுமாரனுக்கு என்ன செய்தார் என்பதற்கும் உள்ள வித்தியாசமாய் உள்ளது. நாம் உயர்த்தப்படும்படிக்கு அவர் புரிந்தார். நாம் அவருடைய கிருபையினூடாக அவரை போலாகும்படிக்கு அவர் நம்மை போலானார். நாம் ஒரு வீட்டை உடையவராக இருக்கும்படிக்கு அவர் வீடே இல்லாத இடத்திற்கு வந்து தமக்கு வீடு இல்லாதவரானார். நாம் குணமடையும்படிக்கு அவர் சுகவீன இடத்திற்கு வந்து தம்மையே சுகவீனமாக்கிக் கொண்டார். அவர் பாவியண்டை வந்து நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு தம்மையே பாவமாக்கினார். அவர் உயர்த்தப்பட்டார் என்பதில் வியப்பொன்றுமில்லை. அவர் இன்றிரவு யாராக இருக்கிறார் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. தேவன் அவரை உயர்த்தி வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே பூமியின் மேல் அவருடைய பூமிக்குரிய ஊழியம் முடிவடைந்திருக்கும் போது அவர் பூமிக்கு வந்து அவர் அதை செய்து முடித்தவுடன் அவர் தேவகுமாரன் என்று விடுவெளி நட்சத்திரம் அறிவித்தது. அவரிடத்தில் தொடர்பு கொண்ட ஒவ்வொரு பிசாசையும் அவர் அதிரச் செய்தார். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. பிசாசுகள் நடுங்கி ஆட்டங்கண்டு அவருடைய பிரசனத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சின. ஆமையா, முழு நரகமும் அவர் யாராக இருந்தார் என்பதை அறிந்து கொண்டன. தாழ்மையாய் நடந்தார். மழை பெய்து கொண்டிருந்த இரவு நேரங்களிலோ அவருடைய தலையை சாய்க்க அவருக்கு இடமில்லாதிருந்தது. அவர் சிருஷ்டித்த மிருக ஜீவன்களுக்கோ இடம் இருந்தது. நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மனுஷகுமாரனுக்கோ அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தலையை சாய்க்க இடமில்லை. நட்சகமாகவே அவர் இடமில்லாமல் இருந்தார். அவர் பாவமானார். அவர் இழிவாக்கப்பட்டு கைவிடப்பட்டார். அவர் யாராக இருந்தார் என்பதை பிசாசுகள் அறிந்திருந்தனர். எனவே அவைகள் இரக்கத்திற்காக மன்றாடின. அவைகள் எங்களுடைய காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த நீர் ஏன் வந்தீர் என்று கேட்டன. பிரசங்கிமார்களோ அவரை பயல் சபூன் குறி சொல்லுபவர் என்று அழைத்துக் கொண்டிருக்க, பிசாசுகளோ அவரை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை என்று கூப்பிட்டு இரக்கத்திற்காக கெஞ்சி கொண்டிருந்தன. ஓ, எப்படியும் நம்மால் ஒரு நிமிடம் மாத்திரம் அப்படியே நிறுத்த கூடுமானால் நலமாக இருக்குமே. எப்படியாயிரும் நீங்கள் யாராக இருக்கின்றீர்கள்? நீங்கள் பெற்றுள்ள வேலை எதை பொருட்படுத்துகிறது? இல்லை என்றால் நாம் சொந்தமாக வைத்துள்ள அந்த சிறு வீடு எதை பொருட்படுத்துகிறது? நாம் சொந்தமாக வைத்துள்ள கார் எதை பொருட்படுத்துகிறது? அழகான சிறு பெண்ணே, நீ சற்று மரியாதையற்ற காரியத்தை செய்கிறாய். இப்பொழுது நீ பெற்றுள்ள சிறிய அழகிய தோற்றம் என்ன செய்கிறது? வாலிபர்களாகி நீங்களோ பளபளப்பாகவும் மென்மையான தலைமுடிகளுடன் நேரான தோள்பட்டைகளோடு காணப்படுகின்றீர்கள். நீங்கள் வயோதிபத்தினால் என்றோ ஒரு நாள் கூறி போவீர்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் மீண்டும் பிறந்த ஒரு ஆத்மாவை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் என்னென்றைக்குமாய் ஜீவிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய கிருபையூடாக அவரை போல் ஆகும்படிக்கு அவர் உங்களைப் போல் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஓ, மாற்று வஸ்திரங்களை நாம் வைத்துள்ளோமே என்று நினைக்கிற நாம், வீட்டில் சில மளிகை சாமான்கள் உள்ளன என்று நினைக்கிற நாம் என்னவாக இருக்கிறோம்? தேவனால் அதை ஒரு நொடிப்பொழுதில் எடுத்து போட்டு விடக்கூடும். உங்களுடைய சுவாசத்தையே தம்முடைய கரத்தில் பிடித்து வைத்திருக்கிறார். இங்கே நம் மத்தியிலே உள்ள வியாதிஸ்தரை சுகப்படுத்தும் போது அவர்களை பற்றி எடுத்து கூறி முன்கூட்டியே அறிவித்தது ஒவ்வொரு முறையும் பரிபூர்ணமாக இருந்து வந்துள்ளது. நமக்கு மத்தியில் போதுமான அக்கறை கொண்டவராய் மறித்து போன சிறிய மீனை உயிர்ப்பித்தார். யெகோவா நம்மை சுற்றிலும் இருக்கிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற அந்த மகத்தான வல்லமை உள்ள யெகோவா நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் மறித்த போது அவர்களோ அவரை பிடித்து விட்டதாக எண்ணிக்கொண்டார்கள். அவர் பாதாளத்திற்கு இறங்கினார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு பூமியை விட்டு சென்ற அந்த நாளிலே அவர் இழக்கப்பட்டோரின் ஸ்தலங்களுக்கு சென்றார். வேதமோ அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள் என்று கூறியுள்ளது. அவர் மறித்த போது அவருடைய ஆவியானது அவரை விட்டு சென்றது. அவர் மீண்டும் லோகாசாக மாறினார். பாருங்கள், அவர் நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் மறுபடியும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்று கூறினார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின அக்னிஸ்தம்பமாய் தேவன் இருந்தார். அவர் இங்கே பூமியின் மேல் இருந்த போது, அவர் மறித்த போது அவர் மீண்டும் ஒளியாக திரும்பினார். பவுலவரை கண்டான். அவர் ஒரு ஒளியாக இருந்தார். அவரோடு இருந்த மற்றவர்கள் அவரை காணவில்லை. அவர்கள் பவுல் விழுந்ததை கண்டனர். ஏதோ ஒன்று அவரை தாக்கிறது. அது ஒரு ஒளியாய் இருந்தது. அப்பொழுது பவுலோ, நான் துன்பப்படுத்துகிறது யாரை என்று கேட்டார். அதற்கு அவரோ, சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவரோ, யாரது என்று கேட்டார். அப்பொழுது அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அதன் பின்னரோ அவன் புறப்பட்டு சென்று அந்த ஒளியை பற்றி ஆராய்ந்து படித்தான். எனவே பவுல் அந்த ஒளி என்னவா இருந்தது என்று கண்டறிய வேதாகமத்துக்கு திரும்பி சென்றான். அதன் பின்னரே அவன் இந்த நிருபத்தை எழுதினார். அவர் மாறாத யெகோவாயிருக்கிறார். அதே ஒளி வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடு இருந்தது. பேதுரு சிறைச்சாலையில் இருந்த போது அவர் ஒளியாய் உள்ளே வந்து சிறை கதவுகளை திறந்தார். அவருடைய கிருபையினால் யாருக்குமே எந்த மன்னிப்பும் இல்லை. ஓ, அவர்கள் எழுத்தறிவற்ற செய்தியாளர்களை மறக்க கூடுமானால் நினைவிருக்கட்டும், அது செய்தியாளர்களை மறப்பதல்ல, அது செய்தியையே மறப்பதாகும். அவர் ஒரு அக்கிரிஸ்தம்ப ரூபத்தில் நம்மோடு இருக்க திரும்பி வந்துள்ளார். அவர் அதே விதமான தம்முடைய அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அசைவாடுகிறார். வேதத்திற்கு புறம்பாக எந்த காரியத்தையும் செய்யாமல் வேதாகமத்துக்கு கீழ்பட்டிருக்கும்படி செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. நான் பைத்தியம் பிடித்தவர் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் ஓஹோ, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நித்திய இளைப்பாறுதல் என் உள்ளத்தில் இருக்கிறது. புயல்கள் அடித்தாலும் என் ஆத்தும நங்கூரமானது திரைக்குள்ளே பற்றி பிடித்திருக்கிறது. அவர் மறித்த போது அவரை காண்பதற்கோ சந்திரனானது நடுநடுங்கி செயலிழந்தது போலாயிற்று. சூரியனோ நடு பகலில் அஸ்தமித்தது. அவர் இழக்கப்பட்ட ஸ்தலத்திற்கு சென்று கதவினை தட்ட வாசலோ சுழன்று திறந்தது. வேதமோ அவர் காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பிழையை ஆயத்தமான நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவர்கள் என்று கூறியுள்ளது. அவர் இந்த பூமியிலே மறித்த பிறகு இது நடந்தது. என் சகோதரனே சகோதரியே, அவர் மறித்து அவருடைய பூமிக்குரிய ஊழியம் முடிவற்ற போதும் அவர் இன்னமும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் இன்றளவும் இன்னமும் ஊழியத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் இழக்கப்பட்டோரின் வாசல்களை தட்டினார். அவர் அங்கு சென்றார் என்று வேதம் கூறியுள்ளது. அவர், நான் சிறையினுடைய வித்தாக இருக்கிறேன், ஆதாம் பேசின நானே அவர், அவர் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்த ஆவியோடு கூட வருகிறார் என்று ஏனோக்கு கூறினது என்னைத்தான். நானோ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உங்களுடைய கிருபையின் நாளில் நீங்கள் பாவம் செய்தீர்கள், ஆனால் தேவனுடைய வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்ற நான் வர வேண்டும் என்று தூதர்களால் நோவாவினால் ஏனோக்கினால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தது. எனவே நான் இந்த இழக்கப்பட்ட தேசத்தில் ஒரு சாட்சியாக அங்கிருக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரசங்கித்தார். அவர் பாதாளத்திற்குள் சென்று பாதாளத்தின் வாசல்கள் அன்றி சென்று கதவை தட்டினார். அப்பொழுதோ பிசாசு கதவை திறந்து, நான் இப்பொழுது உன்னை பிரித்து விட்டேன் என்றான். அவரோ, பிசாசே, நீ நீண்ட காலமாக பெருமை அடித்து ஏய்த்துக் கொண்டு திறவுகோல்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூறி அவருடைய பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டிருந்த திறவுகோல்களை பிடுங்கினார். இதோ அது இங்கே வேதாகமத்தில் உள்ளது, நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதை எடுத்துக் காட்ட உள்ளேன். அவரோ, நீ நீண்ட காலமாக பெருமை அடித்து ஏய்த்துக் கொண்டு அவைகளை வைத்துள்ளாய், ஆனால் நானோ அவைகளை கைப்பற்ற வந்தேன் என்று கூறி அந்த திறவுகோல்களை பிடுங்கிக் கொண்டு அவனை உதைத்து உள்ளே தள்ளி கதவை அடைத்தார். அதன் பின்னர் அங்கிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை கூட்டிக் கொண்டார். மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து கல்லறையில் நித்திரையா இருந்தவர்களும் அவரோடு உயிர்த்தெழுந்தனர். ஓ அல்லேலூயா! புலவன் இவ்வாறு கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மறிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் என் பாவங்களை அதிதூரம் கொண்டு போய்விட்டார், உயிர்த்தெழுந்த போது அவர் என்னைக்குமாய் இலவசமாய் நீதிமாறாக்கினார் என்றோ ஒரு நாளில் அவர் வருகிறார். ஓஹோ, மகிமையான நாள். நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ ஐக்கியத்தோடு தேவனுடைய அன்பினால் பிணைக்கிற இணைப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் உயிர்த்தெழுந்த போது அவருடைய பணி இன்னும் முடியாமல் இருந்தது. அவர் இன்னும் சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருந்தது. வேதமோ அவர் உன்னதத்திற்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று கூறியுள்ளது. பூமியின் மீது அந்தகாரமும் இருளும் மரணமும் களைப்புமான சூழ்நிலையே காணப்பட்டது. பாவநிவர்த்தியோ இன்னும் செய்யப்படாத காரணத்தால் ஜபங்கள் மேலே வந்தடைய முடியவில்லை. ஆனால் அவர் அந்த திரையினூடாக சென்று கிழித்தெறிந்தார். அவர் அந்த வழியை திறந்தார். அவர் சுகமீன திரையை கிழித்தெறிந்தார். அவர் பாவத்திரையை கிழித்தெறிந்தார். அவர் களைப்பின் திரையை கிழித்தெறிந்தார். அவர் ஊக்கம் அளிக்கப்படுகின்ற திரையை கிழித்தெறிந்தார். அவர் ஒவ்வொரு திரையையும் கிழித்தெறிந்து பேதையாயிருக்கிற மனிதனுக்காக ஒரு பெரும்பாதையை உண்டு பண்ணி ராஜாவினுடைய பெரும்பாதையில் நடக்க செய்தார். ஓ என்னே, அவர் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கடந்து சென்றார். அவருக்கு பின்னே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் நேராக வானாதி வானங்களுக்குள்ளாக சென்றனர். அவர்கள் அந்த நகரத்திற்கு தூரமாக இருக்கும் போதே அவர்கள் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்பதை என்னால் காண முடிகிறது. அப்பொழுது ஆபிரகாம், நான் காண வாஞ்சித்த நகரம் அதுதான். ஓ ஈசாக்கே, இங்கே வா. யாக்கோபே, இங்கே வா. ஓ, நான் பூமியிலே அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருந்தோம், ஆனால் அதோ உள்ளது அந்த நகரம், அந்த ஒன்றுக்காகத்தான் நாம் காத்திருந்தோம் என்று கூறினான். அவர்களோ, அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சத்தமிட்டனர் என்று வேதம் கூறியுள்ளது. வாசல்களுக்கு பின்னால் இருந்த தூதர்கள், இங்கே பின்னால் இருந்த இந்த தூதர் நடத்தில் யார் இந்த மகிமையின் ராஜா என்று கேட்டார்கள். அப்பொழுது இங்கிருந்த தூதர்களோ, அந்த தீர்க்கதரிசிகள், சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர் என்று கூறினர். அவர்களோ அந்த பொத்தான்களை அழுத்த அந்த பெரிய கதவானது ஆடினவாறே திறந்தது. அந்த வீதியின் நடுவிலே அவர் ஜெயவீரராய் வெற்றி சிறந்தவராய் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவருக்கு பின்னால் நடந்து வர இவரோ முன் சென்றார். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து, பிதாவே இதோ அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உடையவர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவர், நான் உம்முடைய சத்துக்களை உமக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலதுபாரத்தில் உட்காரும் என்றார். நாம் படிக்கும் போது அது இங்கே வேதத்தில் இருப்பதை நாம் கண்டறிகிறோம். சரி, இப்பொழுது கவனியுங்கள், நாம் 8 வசனத்தில் இருக்கிறோம். சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவருக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவருக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காரணம் அது மரணமாயிருக்கிறது. நாம் மரணத்தை காண்கிறதில்லை, அதே சமயத்தில் நாம் இன்னமும் மரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மரணத்தை காண்கிறோம். ஆனால் 9 வசனம், ஆனால் நாம் இயேசுவை காண்கிறோம். ஆமென். கவனியுங்கள், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் ஏன் தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டார்? அப்பொழுதுதான் அவரால் மரணத்தை ருசி பார்க்க முடிந்தது. அவர் மறிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் வந்து மறிக்க வேண்டியவராக இருந்தார். நண்பனே, இங்கே பார், இதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். இயேசு சென்று கொண்டிருந்த போது, மலையின் மேல் ஏறி கொண்டிருந்த போது, மரணமானது அவருடைய தலையை சுற்றி ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. நாம் நம்முடைய காட்சியை 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எருசலேமில் சம்பவித்ததற்கு கொண்டு செல்வோம். உங்களால் எப்படி அதை புறக்கணிக்க முடிந்தது? என்னால் வீதியூடாக வருகின்ற ஒரு சத்தத்தை கேட்க முடிகிறது. அது என்னவா இருக்கிறது? அது ஏதோ குதிப்பதனால் எழும் ஓசையாயிருந்தது. அது பண்டைய கரடுமுரடான சிலுவையானது தமஸ்கூவின் வாசல்களண்டை தரையிலே உள்ள தலப்பாவில் காணப்படும் உருளை கற்களின் மேல் பட்டு குதித்து குதித்து செல்கிறது. அந்த பெரிய உருளைக்கற்கள் இன்னமும் அங்கே காணப்படுகின்றன. இந்த பெரிய உருளைக்கற்கள் மீது பட்டு ஒரு விதமான பம்டி பம்டி என்ற ஓசையை எழுப்புகிறது. வீதியிலே தெரிக்கப்பட்ட ரத்தத்தை நான் காண்கிறேன். அது என்னவா இருக்கிறது? அது எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நன்மையை மாத்திரமே செய்த மனிதனுடைய ரத்தமாக இருக்கிறது. ஜனங்களோ குருடாயிருந்தனர். அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. நீங்களோ குருடாயிருந்தார்களா? அவர்கள் தங்களுடைய பார்வையை உடையவராக இருந்திருக்க கூடும் என்று கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய பார்வையை பெற்றிருந்தும் குருடராக இருக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? வேதமே அவனமாக கூறியுள்ளது. எலிசா தோத்தவானிலே செய்தது நினைவிருக்கிறதா? அவன் புறப்பட்டு போய் அந்த ஜனங்களை குருடாக்கி இப்பொழுது என் பிறகே பாருங்கள் என்றான். அவர்கள் அவருக்கு குருடாயிருந்தனர். ஜனங்கள் இன்றிரவு குருடாயிருக்கிறார்கள். தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டாத ஒரு குறிப்பிட்ட சபையங்கத்தினர் ஒரு சமயம் என்னிடத்தில் வந்து என்னை குருடாக்கும், என்னை குருடாக்கும் என்று கூறினான். அது சகோதரன் ரைட்ஸ் அவருடைய வீட்டில் நடந்தது. அவன் என்னை குருடாக்கும் என்றான். மேலும் அவன், பவுல் ஒருமுறை ஒரு மனிதனை குருடாக்கினான், எனவே நீர் என்னை குருடாக்கும் என்றான். அதற்கு நானோ, நண்பனே, பிசாசதை ஏற்கனவே செய்துள்ளார். நீ ஏற்கனவே குருடாயிருக்கிறாய், நிச்சயமாகவே நீ குருடாயிருக்கிறாய் என்று கூறினேன். அப்பொழுது அவன், இந்த சிறு பெண்ணை குணப்படுத்தும், அப்பொழுது நான் உண்மை விசுவாசிப்பேன் என்று கூறினான். அதற்கு நானோ, நீ அந்த பாவியை ரட்சியும், அப்பொழுது நான் உண்மை விசுவாசிப்பேன் என்று கூறினேன், நிச்சயமாக. அப்பொழுது அவனோ, ஓ, அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று கூறினான். அப்பொழுது நான், அதே காரியம்தான் இங்கு உள்ளது. அது ராஜாதிபத்திய தேவனுடைய கிருபையினுடாக வர வேண்டும் என்று கூறினேன். பிசாசு இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஜனங்களின் கண்களை குருடாக்கி இருக்கிறான். வேதமோ அவர்கள் கண்கள் இருந்தும் காண முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளது. இதோ அவர் வீதியிலே போகிறார். வீதியிலே ரத்த அடிச்சுவடுகளோடு சிலுவை எடுத்துக்கொண்டே போகிறார். மரணத்தின் தேனி அவரை கொட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை பிடித்து விடுவேன் என்று அவரிடத்தில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. அவர் பலவீனமாகிக் கொண்டே இருந்து தண்ணீருக்காக தாகமாயிருந்தார். நான் ஒருமுறை துப்பாக்கியால் சுடப்பட்டு வயலில் கிடந்த போது ரத்தம் இடத்திலிருந்து கொட்டிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது நானோ தண்ணீருக்காக கதறினேன். என்னுடைய நண்பர் அப்பொழுது உடனே ஓடி அவனுடைய தொப்பியை எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்தான். அது ஒரு குட்டையில் தேங்கி நின்ற தண்ணீராக இருந்தபடியால் அதில் புழுக்கள் இருந்தன. அவன் அங்கிருந்து வந்தபோது நான் என்னுடைய வாயை திறக்க அவனோ அந்த தொப்பியில் இருந்த தண்ணீரை பிழிந்து என் வாயில் ஊற்றினான். காரணம், என் காலில் துப்பாக்கியால் சுடப்பட்ட இடத்திலிருந்து ரத்தமானது ஒரு ஊற்று போல பீரிட்டு அடித்துக் கொண்டிருந்தது. தாகமாக இருந்தேன். அப்பொழுது அந்த காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை எல்லா ரத்தமும் வடிந்து கொண்டிருந்த என் ஆண்டவருக்கு அது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவருடைய வஸ்திரத்தில் முதலில் சிறு புள்ளிகள் போன்று காணப்படுவதை நான் காண்கிறேன். அந்த எல்லா சிறு புள்ளிகளும் பெரிதாகி பின்னர் ஒரு பெரிய ரத்தக்கரையாகி வழிந்து அவர் நடந்து செல்கையில் அவருடைய காலில் வழிந்து வருவதை நான் காண்கிறேன். அது இம்மானுவேலுடைய ரத்தமாக இருந்தது. ஓ, அதற்கு இந்த பூமி பாத்திரமாக இருக்கவில்லை. ஆனால் அவர் மேலே நடந்து செல்கையில் இந்த தேனி அவரை கொட்டி கொண்டிருந்தது. அது என்ன செய்தது? அது முடிவிலே அவரை கொட்டி கொடுக்கை பதித்தது. ஆனால் சகோதரனே, ஒரு பூச்சியோ அல்லது ஒரு தேனியோ உங்களை ஒருமுறை கொட்டினால் அதனுடைய கொட்டும் வேலை அதனுடன் முடிவடைந்து விடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அதனால் அதற்கு பின்னர் மீண்டும் ஒருபோதும் கொட்டவே முடியாது. ஏனென்றால் அது கொட்டும் போது அதனுடைய கொடுக்கை அதில் இழந்து விடுகிறது. அந்த காரணத்தினால் தான் தேவன் மாம்சமாக வேண்டியதாக இருந்தது. அவர் மரணத்தின் கொடுக்கை தன்னுடைய சரத்துக்குள்ளாக பெற்றுக் கொண்டு பின்னர் அவரது மரணத்தின் கொடுக்கை வெளியே எடுத்தார். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. மரணமோ வாய் திறவாமல் ரிங்காரமிட்டுக் கொட்டலாம், ஆனால் அதனால் உங்களுக்கு தீங்கிழைக்கவே முடியாது. பவுல் தேறி அவனை சுற்றி ரிங்காரமிடுவதையும் மரணம் நெருங்கிக் கொண்டிருந்ததையும் அவன் உணர்ந்த போது அவனோ, ஓ மரணமே, உன் கூர் எங்கே என்றான். அவனால் இம்மானுவேலின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த கல்வாரியை சுட்டிக்காட்ட முடிந்தது. உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினான். நாம் எல்லா காரியங்களையும் காண்கிறதில்லை. ஏனென்றால் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கிறவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாக இருந்தது. அந்த ஒரே வழியிலேயே அவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக முடிந்தது. எனவே அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது இங்குள்ள இந்த அழகான வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஓ, அங்குள்ள திராட்சை செடியையும் அதனுடைய கொடியையும் நீங்கள் காணவில்லையா? யாவரும் ஒருவராலே. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் புரிகிறதா? ஏன்? அடுத்த வசனத்தை கவனியுங்கள். உம்முடைய நாமத்தையும் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவனிடத்தில் கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அவரவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தரத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மனுஷன் எப்பொழுதுமே மரணத்துக்கு பயந்திருந்தான். கிறிஸ்து பாவமாகி மரணத்தை தம்மேல் ஏற்றுக்கொள்ள தாழ்த்தினார். நாம் சோதிக்கப்படுகின்றது போல அவரும் சோதிக்கப்பட்டபடுகிறாரே. அவர் நம்மை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. நீங்கள் நிற்கிற அதே விதமான சோதனையில் அவர் நின்ற காரணத்தினால் அவரால் சரியான விதமான பரிந்து பேசுதலை செய்ய முடிகிறது. அவர் உங்களுடைய சாரத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்களே அதை உங்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அதை காண்கிறதில்லையா? முழு காரியமும் கிருபையாயிருக்கிறது. அதனுடையதெல்லாம் கிருபையாய் உள்ளது. எப்படியாயிரும் அது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதல்ல, அது அவர் உங்களுக்காக ஏற்கனவே என்ன செய்துள்ளார் என்பதாகும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பிற்கு தகுதியாக ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களுடைய ரட்சிப்பு ஒரு ஈவாக உள்ளது. நீங்கள் நீதியாகும்படிக்கு கிறிஸ்து பாவமானார். அவர் நம்முடைய ரட்சிப்பிற்கான சரியான ஒரு பிரதான அதிபதியாயிருக்கிறார். ஏனென்றால் நாம் பாடுபட்டது போலவே அவர் பாடுபட்டார். நாம் சோதிக்கப்படுகிறது போலவே அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய சகோதரன் என்று அழைக்கப்பட வைக்கப்படவில்லை. ஏனென்றால் நாம் எதனூடாக செல்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஓ, அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஓ என்ன, அவர் ஒரு தூதராகவில்லை, அவர் ஆபிரகாமின் வித்தானார். நாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கின்றபடியினால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுந்தராயும் இருக்கிறோம். பார்த்தீர்களா, அவர் ஒருபோதும் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை. அவர் ஒருபோதும் ஒரு தூதராகவில்லை, அவர் மனிதனானார். அவர் ஆபிரகாமின் வித்தாகி நம்மை மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு தம்முடைய சொந்த மாம்ச சரீரத்தில் மரணத்தின் கொடுக்கை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அங்கே பரிந்து பேசுபவராக விட்டிருக்கிறார். என்ன நண்பரே, நம்மால் எப்படி அதை புறக்கணிக்க முடியும்?
கவனியுங்கள், அன்றியும்
அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. அதாவது அவர் ஒப்புரவாக்குபவராயிருக்கலாம். பாருங்கள், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பகை இருந்தது. எனவே எந்த மனிதனுமே அவர் தூதர்களை தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்களால் உங்களை சாரத்தை எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. எனவே அவர்களால் அந்த ஸ்தானத்தை எடுக்க முடியவில்லை. அதன் பின்னர் அவர் நியாயப்பிரமாணத்தை அனுப்பினார். நியாயப்பிரமாணமோ நம்மை சிறையில் அடைக்கிற ஒரு காவற்காரனாக இருந்தது. ஆனால் நம்மை வெளியே கொண்டு வர முடியாதா இருந்தது. அவர் நியாயப்பிரமாணத்தை அனுப்பினார். அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர் நீதிமான்களையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அனுப்பியும் பாவ நிவர்த்தி செய்ய முடியாமல் போயிற்று. ஆனால் அவர் இறங்கி வந்து நம்மில் ஒருவரானார். ஓ என்ன, நமக்கோ இப்பொழுது இன்னும் அதிக நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். நான் மீட்பின் பிரமாணத்தை குறித்து பேச விரும்புகிறேன். ஆனால் நமக்கோ நேரம் இல்லை. ஆயினும் சற்று நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள். அந்த அழகான காட்சி ரூத் மற்றும் நகோமியில் காணப்படுகிறது. நீங்கள் அங்கே அந்த ஒப்புரவாகுதலை காண்பீர்களேயானால், இழந்த விழுந்து போற நிலைமையில் காணப்படுகிற மனிதனை மீட்கிற மனிதன் எப்படியாக அந்த நிலக்கிழார் இழந்த நிலைமையில் உள்ள நபருக்கு நெருங்கின இனத்தானா இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் போவாஸ் நகோமிக்கு ஒரு நெருங்கின இனத்தானா இருக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுதே அவனால் ரூத்தை மீட்க முடிந்தது. அப்பொழுது அவன் அதற்கு பாத்திரமானா இருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் இழக்கப்பட்டதை மீட்க அதை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டியதாக இருந்தது. போவாஸ் தன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போட்டுவிட்டு அவன் நகோமியையும் அவனுடைய எல்லா உடைமைகளையும் மீட்டிருந்தான் என்று ஒலிமுக வாசலண்டையிலே ஒரு பகிரங்க அறிக்கையை பண்ணினான். எனவே அவன் நெருங்கிய இனத்தானா இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் கிறிஸ்து நமக்கு நெருங்கிய இனத்தானாக வேண்டியதாக இருந்தது. அவர் இறங்கி வந்து ஒரு மனிதனாக இருந்தார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அவர் நகைக்கப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், அலட்சியப்படுத்தப்பட்டு பெயல் சபோல் என்று அழைக்கப்பட்டு பரிகாசம் பண்ணப்பட்டு தலையாய கொடூர தண்டனையின் கீழ் மரணத்துக்கு எதுவாய் பாடுபட்டார். புரிகிறதா? அவர் நமக்கு நெருங்கிய இனத்தானாக வேண்டியதாக இருந்தது. நீங்கள் தவறாக குற்றம் சாட்டப்படுகின்றபடியால் அவர் தவறாக குற்றம் சாட்டப்பட வேண்டியதாக இருந்தது. நீங்கள் சுகவீனமாக இருக்கின்றபடியால் அவர் சுகவீனத்தை சுமக்க வேண்டியதாக இருந்தது. அவர் பாவங்களை சுமக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது உங்களுடைய பாவமாக இருந்தது. எனவே அவர் நெருங்கின இனத்தானாக வேண்டியதாக இருந்தது. அவர் நமக்கு நெருங்கின இனத்தானாக இருக்கும்படியான அந்த ஒரே வழியிலேயே அவரால் நம்மை மீட்க முடிந்தது. எப்படியாக அவர் நெருங்கின இனத்தானாகி பாவ மாம்ச சாயலை தரிப்பதன் மூலம் நம்மில் ஒருவரானார். அந்த சரீரத்தில் அவர் கிரயத்தை செலுத்தி மீட்டு நம்மை மீண்டும் பிதாவின் ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். ஹோ, என்ன ஒரு இரட்சகர்! எந்த வார்த்தைகளினாலுமே அதை வெளிப்படுத்தி கூற முடியாது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உதவி செய்ய என்பதன் பொருள் பரிபிரக்கம் கொள்ளுதல் என்பதாகும். உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளிலும் உங்களுடைய சிறிய சிறிய முழு நுணுக்கமான காரியங்களிலும் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத மிகப்பெரிய உங்களுடைய சோதனைகளிலும் உங்களோடு அவர் பரிபிரக்கமுடையவராக இருக்கவே அந்த காரணத்திற்காகவே அவர் இந்த விதமானார். உங்களோடு எப்படி பரிபிரக்கம் கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் பரிந்து பேசவே அங்கு வீற்றிருக்கிறார். உங்களை நேசிக்கவே அவர் அங்கு வீற்றிருக்கிறார். நீங்கள் வழிதப்பி போனாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் அப்பொழுதும் உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களுடைய இதயத்தை தட்டுவார். அனுதினமும் தேவன் தன்னுடைய இதயத்தை தட்டுகிறார் என்பதை அறிந்து கொண்டால் பின்வாங்கி போனவர் ஒருவரும் இந்த கட்டடத்தில் இருக்க மாட்டார்கள். நீங்கள் இந்த பூமியில் ஒரு மானுடனாய் இருக்கும் வரையில் அவர் அதை செய்வார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை மீட்டுவிட்டார். அன்பின் கருப்பொருளை வெளிப்படுத்தி கூற புலவர்கள் முயற்சித்துள்ளனர், நூலாசிரியர்கள் முயற்சித்துள்ளனர், மனிதன் முயற்சித்துள்ளான். ஆனாலும் அது மானுட வெளிப்படுத்தல்களில் கண்டறியப்பட முடியவில்லை. ஒருவர் இவ்வாறு கூறினார், ஓ தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வர்யமும் தூய்மையுமானது, எவ்வளவு என ஆழம் காண இயலாது, பலமானது, அது என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதே பரிசுத்தவான்கள் மற்றும் தூதர்களின் பாடலாகும். நாம் சமுத்திரத்தை மையினால் நிலைத்து வானங்களை தோல் காகிதமாக தயாரித்து பூமியில் உள்ள ஒவ்வொரு தண்டையும் இறகாக உபயோகித்து ஒவ்வொரு மனிதனையும் எழுதும் பணியில் அமர்த்தினால் தேவனுடைய அன்பை எழுதுவதென்பது சமுத்திரத்தையே உணரச் செய்துவிடும். ஆகாயத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை பறந்துள்ள தோல் சுருள் தேவனுடைய அன்பு அனைத்தையும் கொள்ளுமோ? நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே மாட்டீர்கள். தேவனிடத்தில் நம்மை மீண்டும் ஒப்புரவாக்க அவர் வந்து எப்படியாய் அந்த மகத்தான தியாகத்தை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வழியே கிடையாது. அதன் பின்னர் அவர் திரும்பிச் சென்று, இப்பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திற்கு திரும்பவும் வந்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். நாம் இன்றைக்கு இங்கே கடைசி காலத்தில் அதே இயேசுவோடு, அதே காரியங்களோடு, அதே அடையாளங்களோடு, அதே அதிசயங்களோடு, அதே ரட்சிப்போடு, அதே ஆவியானவர் அதே காரியங்களை செய்கிறதோடு, அதே சுவிசேஷத்தோடு, அதே வார்த்தையோடு, அதே எடுத்துக்காட்டுகளோடும், அதே வெளிப்படுத்தல்களோடும் அதே மாதிரியான ஒவ்வொரு காரியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருக்க கூடாது என்று அது நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் நாம் தேவகுமாரனோடு என்ன செய்கிறோம் என்பதற்கு என்றோ ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாவியே, பின்வாங்கி போனவரே, இன்றிரவு அவர் உங்களுடைய கரங்களில் இருக்கிறார். நீங்கள் அவரோடு என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்களோ, நல்லது, நான் அதை உதவிடுவேன் என்று கூறலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், நீங்கள் அதை செய்யாதீர்கள். பின்னர் வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஒரு பாவியாக இருந்தால் அப்பொழுது நீங்கள் இந்த கட்டடத்தை விட்டு அதே பாவியாகத்தான் செல்ல முடியும். உங்களால் அதை தவிர்க்க முடியாது. பிலாத்து ஒரு இரவு அதை செய்ய முயற்சித்தான். அவன் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அவன் தன்னுடைய கைகளை கழுவினான். மேலும் அவன், எனக்கு இதனோடு என்ன சம்பந்தமும் கிடையாது, நான் அதை ஒருபோதும் காணாது போன்று இருக்கிறேன் என்று கூறினான். நான் அந்த சுவிசேஷத்தை குறித்து ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை, எனக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் வேண்டாம் என்றான். அவனால் அதை தன்னுடைய கரங்களில் இருந்து கழுவிட முடிந்ததா? அவனால் முடியவில்லையே. முடிவிலே பிலாத்துவிற்கு என்ன சம்பவித்தது என்று தெரியுமா? அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. கடந்த வருடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாங்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்தோம். அங்கே ஜனங்களால் ஆர்வமாக நம்பப்படும் ஒரு பழங்கால கட்டுக்கதையானது இவ்வாறு கூறப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சிலுவையேற்ற நேரத்தின் போது அங்குள்ள குளத்தில் கவனித்து காண உலகெங்கிலும் இருந்து ஜனங்கள் வருகின்றார்களாம். பிலாத்து அந்த குளத்தில் குதித்து மூழ்கி தற்கொலை செய்து கொண்டானாம். ஒவ்வொரு வருடமும் அதே நேரத்தில் தேவர் அந்த தண்ணீரை புறக்கணித்து விட்டார் என்று காண்பிக்கும்படியாக அந்த குளத்தில் இருந்து நீல நிறத்தில் பொங்குகிறதாம். தண்ணீரானது ஒருபோதும் உங்களுடைய கரங்களில் இருந்து அல்லது உங்களுடைய ஆத்மாவில் இருந்து இயேசுவின் ரத்தத்தை கழுவிட முடியாது. அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. அது உங்களுடைய தனிப்பட்ட மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு தேவரிடத்தில் ஒப்புரவாகுவதே ஆகும். நாம் ஜபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, நாங்கள் வார்த்தைக்காக இன்றிரவு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நாங்கள் இயேசுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான நாளை காண்கையில் எப்படிப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் சம்பவிக்கின்றன என்றும் நாங்கள் எப்படி இந்த காரியங்களை நடுவி செல்ல விட்டுவிடுகிறோம் என்பதையும் காண்கிறோம். தேவன் இன்றிரவு இந்த கூடாரத்தில் உள்ள ஜனங்களின் கண்களை திறந்து நாங்கள் இந்த கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை காணவும் புரிந்து கொள்ளவும் செய்வாராக. காலமோ விரைந்தோடி கொண்டிருக்கிறது. நாம் இங்கே மிக நீண்ட காலம் இருக்கப் போவதில்லை. நாங்கள் இயேசுவை காண வேண்டும். இல்லை என்றால் நாம் துரோகிகளாக எண்ணப்படுவோம். வேறு போக்கு சொல்ல இடமே கிடையாது. இந்த காலையில் அப்பாலுள்ள தூரதேசத்தில் இருந்து அந்த மனிதன் இங்கே வருவதை குறித்தும் அவனை காணுவதை குறித்தும் சந்தேகத்தின் நிழலுக்கு அப்பால் அந்த சக்கர நாற்காலியில் இருந்து அவர் எழுந்து தன்னுடைய பார்வையை பெற்றுக் கொள்வதை குறித்த மகத்தான வல்லமையான தரிசனத்தை நீர் அளித்தீர். அவனுடைய கால்கள் உறுதியடைந்து இந்த கட்டிடத்திற்காக ஓடி கழிகொண்டு தேவனை துதித்தார். அது தேவன் இன்னமும் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்பதையே காண்பிக்கிறது. தரிசனங்களை காண்பது என்பது பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது போ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று இயேசு கூறினது போன்றே உள்ளது. குருடர் அவரை பின்தொடர்ந்து சென்று எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கூறினார்கள். அப்பொழுது அவரோ அவருடைய கண்களை தொட்டு உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக்கடவது என்று கூறினார். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் இயேசுவை காண்கிறோம். நாங்கள் எல்லா காரியங்களையும் காண்கிறதில்லை. நாங்கள் எங்களுடைய பரிசுத்தவான்களை கல்லறை எண்ணைக்கு கொண்டு செல்லும் போது ஒருவர் மற்றொருவருடைய கல்லறையின் மீது நடப்பதை நாங்கள் காண்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் செய்த இயேசுவை நாங்கள் காண்கிறோம். அவர் எங்களோடு இருப்பதை நாங்கள் காண்கிறோம். கல்லறையில் இருந்த இயேசுவை அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இயேசுவை அல்ல, ஆனால் இன்றிரவு எங்களோடு உள்ள இயேசுவையே காண்கிறோம். அவர் தம்முடைய எல்லா வல்லமையிலும் அடையாளங்களிலும் அதிசயங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் காண்கிறோம். தேவனே, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் ஒருபோதும் கவலையற்றவர்களா இல்லாமல் இருப்போமாக. ஆனால் இயேசுவானவர் வந்து பரம வீட்டுக்கு எங்களை அழைத்துச் செல்லும் அந்த நாள் வரையில் நாங்கள் அதை தழுவிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு பயபக்தியாயிருந்து அதன் மூலம் ஜீவிப்போமாக. கர்த்தாவே, அதை அருளும். நாங்கள் அதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் பரிசுத்த ஆவியின் தெய்வீக பிரசன்னத்தின் கீழாக இன்றிரவு இந்த கட்டிடத்தில் உள்ள எந்த ஒரு நபராவது சகோதரன் பிரணாம், நான் தவறாயிருக்கிறேன் என்று நான் உறுதி கொண்டுள்ளேன். நான் தவறாயிருக்கிறேன் என்பதில் நான் உறுதி கொண்டுள்ளேன். தேவன் என்னுடைய பாவங்களை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் தவறாயிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் அவரண்டை என்னுடைய கரத்தை உயர்த்தி இன்றிரவு இரக்கத்திற்காக வேண்டுகிறேன். தேவனே, என்னுடைய இரக்கமாகிரும். நான் தவறாயிருக்கிறேன் என்று கூறுவீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். நீங்கள் அதை செய்வீர்களா? நாங்கள் சற்று நேரம் காத்திருக்கையில் இங்குள்ள ஒரு நபர் ஞானஸ்தானம் பெற விரும்பினால் இன்னும் சற்று நேரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு பாவியாய் இருந்தால் நான் மனந்திரும்ப மனதாக இருக்கிறேன் என்று கூறுங்கள். இணையற்ற அன்பு கொண்டவராய் மறித்த அப்பேற்பட்டவரை எப்படி உங்களால் புறக்கணிக்க முடியும்? பரலோகத்தின் பரிசுத்த தேவன் ஒரு பாவமுள்ள மனிதனானார். அவர் பாவம் செய்த காரணத்தினால் அல்ல, ஆனால் அவர் உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவைகளை கல்வாரிக்கு சுமந்து சென்றார். அந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? இன்றிரவே நீங்கள் அதை செய்ய மாட்டீர்களா? நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் யாரேனும் சகோதரன் பிரணாம், என்னை நினைவு கூறுங்கள். நான் என்னுடைய கரங்களை கிறிஸ்துவண்டை உயர்த்தி என்னிடத்தில் இறக்கமாயிரும். நான் தவறாயிருக்கிறேன். நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? சரி, ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களா இருந்தால் அப்படியானால் நாம் ஜெபம் செய்வோமாக. பிதாவே, இங்குள்ள ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களா இருக்கிறபடியினால் அவர்கள் அமைதியாக தரித்திருந்து அதே விதமாக சாட்சி பகிர்ந்துள்ளபடியால் அவர்களுடைய பாவங்கள் யாவும் ரத்தத்தின் கீழே இருக்கின்றபடியால் நாங்கள் இன்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அதற்காக மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதியும். ஓ, இரத்த பலியினூடாக வார்த்தையை கேட்பதனால் அவர்கள் ஒப்புரவாகுதலை கண்டடைந்துள்ளதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வார்த்தையை கொண்டு தண்ணீரின் கழுவினால் அது எங்களை சுத்திகரிக்கிறது. அது எங்களை மகத்தான ஸ்தலத்திற்கு கொண்டு வருகிறது. அங்கே தன்னுடைய இழிவான அந்தகாரத்தில் உள்ள பாவியும் உறைந்த மழையைப் போல வெண்மையாக்கப்படுகிறான். இரத்தாம்பர பாவக்கரைகள் கழுவப்பட்டிருக்கின்றன. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். இதற்காக நாங்கள் உமக்கு எப்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதோ ஞானஸ்தான ஆராதனை வருகிறது. இன்றிரவு இந்த வாலிப பெண்மணி தன்னுடைய கர்த்தரின் நாமத்தில் இங்கு ஞானஸ்தானம் பண்ணப்படவிருக்கிறாள் என்று நான் அறிந்து கொள்கிறேன். ஓ பரலோக பிதாவே, நீர் இந்த வாலிப ஸ்திரியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சில தினங்களுக்கு முன்னால் ஹென்ரிவில்லுக்கு வந்து வீதியில் அங்கே சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருந்த அந்த அருமையான குட்டி பெண்ணை பார்த்த நினைவிற்கு என்னுடைய சிந்தனையானது எப்படி திரும்பிச் செல்கிறது. இன்றிரவு அவள் ஒரு தாயாய் ஒரு பெண்மணியாய் இருக்கிறாள். அவள் உம்மை அவளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். ஓ தேவனாகிய கர்த்தாவே, அந்த குழந்தைக்கான ஜீவனோ கடினமானதாக இருந்து வந்தது. ஆனால் பரலோகமோ அவளுக்கு நிச்சயமானதாக உள்ளது. நாங்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் இப்பொழுது இந்த வாலிப ஸ்திரியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வரும்போது நீர் அவளை தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். கர்த்தாவே, இதை அருளும். பரலோகத்திலே அவளுடைய ஆத்துமா அவ்வளவாய் சிலிர்ப்பூட்டப்படுவதாக. உம்முடைய மகிமைக்காக இதை அருளும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்தவ சபையில் முதல் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு பேசுகிற அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பேதுரு பரிசேயர்களையும் குருடான ஜனங்களையும் தேவனுடைய குமாரனை அடையாளம் கண்டுகொள்ளாததற்காக கடிந்து கொள்கிறான். எப்படி தேவன் அவரை எழுப்பி அவருடைய கிரியைகளை மகத்தான அடையாளங்களிலும் அதிசயங்களிலும் நிரூபித்தார் என்பதையும் குறித்து பேசுகிறார். அவர் பேசிய இந்த காரியத்திற்கு செவி கொடுங்கள். அவர் இயேசுவை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஆவியும் இயேசுவை உயர்த்துகிறது. உங்களுடைய உதடுகளினால் மாத்திரமல்ல, ஆனால் உங்களுடைய ஜீவியத்தின் மூலம் உயர்த்துதலாகும். உங்களுடைய உதடுகள் ஒரு காரியத்தை கூற முடியும், உங்களுடைய ஜீவியமோ மற்றொன்றை செய்யும். நீங்கள் அவ்வாறு செயல்பட்டால் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது மாய்மாலமாகும். நான் ஒரு மாய்மாலக்காரனாக பரலோகத்தை சந்திப்பதை காட்டிலும் ஒரு நாத்திகனாக சந்திப்பதையே விரும்புவேன். ஒரு மாய்மாலக்காரனாய் பரலோகத்தை சந்திப்பதை காட்டிலும் ஒரு நாத்திகனாய் சந்திக்கும்படியான என்னுடைய தெரிந்து கொள்ளுதலையே தெரிந்தெடுப்பதே மேலானது என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் இயேசுவிற்காக சாட்சி பகர்ந்து அவரே இரட்சகர் என்று கூறுவீர்களேயானால் நீங்கள் அதே விதமாகவே ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் ஜனங்கள் அதை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க போகிறார்கள். அது உண்மை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை போல ஜீவிக்க வேண்டும். நாம் இந்த காலையில் அதனுடாக சென்றோம். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு இல்லை, புதன்கிழமை இரவு நாம் இந்த மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளவிருக்கிறோம். அது ஒரு ஆச்சரியமான அதிகாரமாய் உள்ளது. இப்பொழுது புதன்கிழமை இரவு வர நிச்சயமாகவே முயற்சி செய்யுங்கள். இந்த ஞாயிறு வேதப்பாட பள்ளியின் போதனை குறித்த இந்த எபிரேய புத்தகத்தின் காரியங்களை எத்தனை பேர் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, உங்களுக்கு மிக்க நன்றி. அது அருமையாய் உள்ளது. இப்பொழுது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் 32 வசனம் துவங்கி நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர்கள் அதை அறிந்திருந்தனர். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இப்பொழுது தூதர்களில் ஒருவனாகிய தாவீதை குறித்து அவன் பேசுகிறதை கவனியுங்கள். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உனக்கு பாடுபடையாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். அப்பொழுதோ தாவீதினால் எழுந்து போக முடியவில்லை. அவன் சிந்தப்பட்ட கிடாரி வெள்ளாடு செம்மறியாட்டின் ரத்தத்தின் கீழாக இருந்தான். ஆனால் இப்பொழுது அவனால் எழும்ப முடிந்தது. ஏனென்றால் அவன் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தின் கீழ் இருந்தான். ஏனென்றால் அதற்கான கட்டாயம் உண்டான போது அப்பொழுது மாத்திரமே அவர்கள் அந்த ரத்தத்திற்கு பதிலளித்தனர். கிறிஸ்துவின் ரத்தம் கட்டாயத்திற்குள்ளான போது நற்சாட்சி பெற்று மரித்திருந்த எல்லோருமே எழுந்து மகிமைக்குள்ளாக சென்று விட்டனர். இப்பொழுது கவனியுங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை கவனியுங்கள். அதை குறித்து என்ன? அவர் திருத்துவத்தில் ஒரு நபராக இருக்கிறாரா அல்லது அவர் முழு திருத்துவமாக இருக்கிறாரா? அவர் சரீர பிரகாரமாக முழு தேவத்துவத்தின் பரிபூர்ணமாக இருந்தார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் என்று மூன்று தேவர்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அது வேதத்திலும் கூட எங்குமே அப்படி கிடையாது. எங்குமே பிதாவின் நாமத்தில், குமாரனின் நாமத்தில், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படும்படிக்கு நமக்கு எப்போதுமே கட்டளையிடப்படவே இல்லை. வேதாகமத்தில் எங்குமே அவ்வாறு கிடையாது. அது ஒரு கத்தோலிக்க பிரமாணம். அது புராட்டஸ்டன்ட் சபைக்கானதல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வேறு எந்த விதத்திலாவது எந்த ஒரு நபராவது எங்காவது எப்போதாவது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்ற ஒரு வேதவசனத்தை எவரேறும் எனக்கு எடுத்து காட்டும்படிக்கு நான் கேட்கிறேன். வந்து அதை என்னிடத்தில் காட்டிவிட்டால் அப்பொழுது நான் என்னுடைய முதுகில் ஒரு மாய்மாலக்காரன், ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ஒரு கள்ள போதகன் என்று எழுதின ஒரு அடையாளத்தை தொங்கவிட்டுக் கொண்டு வீதிகளினூடாக செல்வேன். அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அந்த விதமாக எந்த நபரும் ஒருபோதும் ஞானஸ்தானம் பண்ணப்படவே இல்லை. அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடு என்று ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் உபதேசம் அல்ல. நீங்களோ இயேசுவானவர் மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறினாரே என்று கூறலாம். அது சரிதான். ஆனால் பிதாவின் நாமத்தில், குமாரனின் நாமத்தில், பரிசுத்தாவின் நாமத்தில் என்றல்ல. பிதாவின் நாமம் நாமங்களில் அல்ல. பிதா என்பது ஒரு நாமம் அல்ல. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? இங்கே எத்தனை தகப்பன்மார்கள் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். எத்தனை குமாரர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எத்தனை மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரி, இப்பொழுது உங்களுடைய பெயர் என்ன? தகப்பன் என்பதோ குமாரன் என்பதோ அல்ல, மானிடன் என்பதோ அல்ல. ஒரு சமயம் தீவிரமான திருத்துவ கொள்கையில் இருந்த ஒரு ஸ்திரீ என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, பரிசுத்தாவி என்பது ஒரு நாமமாய் உள்ளது என்று கூறினார். அப்பொழுது நானோ, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நாமம் அல்ல, பரிசுத்த ஆவி என்பது அது என்னமாய் உள்ளது என்பதாகும். அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது என்று கூறினேன். ஒரு நாமம் என்றில்லாமல் அவிதமாகத்தானது உள்ளது. நான் ஒரு மானிடன், ஆனால் என்னுடைய பெயர் மானிடன் அல்ல. என்னுடைய பெயரோ வில்லியம் பிரணாம் என்பதாகும். எனவே அவர், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறியிருப்பாரேயானால் அதன் பின்னர் பேதுரு 10 நாட்கள் கழித்து மனம் திரும்புங்கள் என்றான். இப்பொழுது இங்கே இதை கவனியுங்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்தோம். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்படியானால் இயேசு பேதுருவை செய்யக்கூடாது என்று கூறினதையா அவன் செய்தான்? அவன் குழப்பமடைந்திருக்கவில்லையே. நாம் தான் குழப்பமடைந்துள்ளோம். அப்போஸ்தலர் 2:38 பேரில் யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீரில் முழுக்கு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியர்களிடத்திற்கு சென்று பிரசங்கித்த போது அவர்கள், சமாரியர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். அப்போஸ்தலர் 10:49 பேதுரு புறஜாதிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி கட்டளையிட்டான். பவுல் அப்போஸ்தலர் 10:5 அவன் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே அவன் சில சீஷர்களை கண்டான். அவர்கள் பாப்டிஸ்ட் சீஷர்களாயிருந்தனர். ஒவ்வொருவரும் பாப்டிஸ்டர்களாயிருந்தனர். அவர்கள் அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கியாரின் கீழ் மனமாற்றம் அடைந்திருந்தனர். அவன் ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கியாராக இருந்து இயேசுவே கிறிஸ்து என்று வேதத்தைக் கொண்டு நிரூபித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது பவுல், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனிதனால் அங்கிருந்த அதே தண்ணீரில் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம், அது போதுமானதாக இருக்கிறது என்று கூறினார்கள். பவுல், அது இப்பொழுது கிரியை செய்யாது, நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றான். அப்பொழுது பவுல் அவர்கள் மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான். பின்னர் தன்னுடைய கரங்களை அவர்கள் மேல் வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். சரி, ஆமையா, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். தண்ணீரின் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உண்டு. விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்படுங்கள். வாலிபரே, வயோதிகரே, உங்களுடைய எல்லா பாவங்களில் இருந்தும் மனம் திரும்புங்கள். பரிசுத்தாவி நிச்சயமாகவே உள்ளே பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சம் தோன்றியுள்ளது. தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்பது உண்மையே. அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. அது உண்மை. இதுவே அந்த வேலையாய் உள்ளது. இதுவே நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரமாய் உள்ளது. நீங்கள் ஞானஸ்தான தொட்டியண்டை ஆயத்தமாய் இருக்கும் போது சத்தமாய் சொல்லுங்கள், நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? சரி, திரையை இழுத்து விடுங்கள். இப்பொழுது சகோதரன் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லோராலும் இங்கே காண முடிகிறதா?